நீர் எங்களை காண்கிற தேவனப்பா, எல்ரோஹி உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற தேவ ஆவியானவரே, எங்களை நடத்துங்கன்னு நாங்கள் மன்றாடுகிறோம், எங்களுக்கு போதியுங்கன்னு நாங்கள் செபிக்கிறோம், விட்டுக் கொடுக்கிறோம். அன்றுவரே உடைய வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்குங்க, உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்கன்னு நாங்கள் செபிக்கிறோம், மன்றாடுகிறோம், ஸ்தோதரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நீங்க நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே. உட்காருவோம் பிளீஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவத்திற்கு மகிழ்வு உண்டாகட்டும். என்று செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். என்னோட கூட தயவு செய்து திறந்து கொள்ளுங்க. ஆதியாகவும் நடந்து கொள்ளுங்க. 49வது அதிகாரம், கமிட்மெண்ட் பிளேஸ். ஆதியாகவும் 49வது அதிகாரம், அதில் முதலாவது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நான் வாசியை கேட்போம்.
யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். யாக்கோபின் குமாரரே, கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். ரூபனே, நீ என் சேற்ற புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பிலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷவும் ஆனவன். தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேலேறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேலேறினானே. சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே, அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே, அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று, தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்களுடைய கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும், இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன்.
அப்படியே வைத்துக் கொண்டு அதே அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசி.
உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்தது. இருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யாக்கோபுடைய சிரசின் மேலும், தன் சகோதரனில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக.
தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. தலைக்கவே தன்னை கவனிங்க. தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேல் வருவதாக என்று யாக்கோபு தன் குமாரனை பார்த்து சொல்லுகிறார். தம் எல்லோருக்கும் தெரியும், யாக்கோபுக்கு 12 குமாரர், கூத்திர பிதாக்க 12 குமாரர். தன்னுடைய அந்திய காலத்தில் தான் மரிக்கிறதுக்கு முன்பு தன்னுடைய குமாரர் எல்லாரையும் கூப்பிட்டு, கடைசி நாளிலே, முதலாவது வசனத்தில் நாம் பார்க்கும்பொழுது, கடைசி நாளில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். கடைசி நாளிலே நடக்க போறவைகளை யாக்கோபு தேவனுடைய மனுஷனாயிட்டு, தேவ ஆவிய பெற்றவனாயிட்டு, தேவனால் அழைக்கப்பட்டவனாயிட்டு, கடைசி நாளிலே தன் பிள்ளைகளுக்கு, தன் குமாரருக்கு சம்பவிக்க போறது என்ன, நடக்க போறது என்ன என்று ஒவ்வொருவராக அவர் தீக்க தரிசனம் உரைந்து கொண்டு வருகிறார். சோ இங்கே 12 பேரை குறித்தும் தீக்க தரிசனம் அவர் தீக்க தரிசனமாக சொல்லிக் கொண்டு வருகிறார். இந்த 12 பேருக்கு சொல்லப்பட்டிருக்கிற தீக்க தரிசனங்களை சொல்லி இவைகளை விளங்குபடுத்த நமக்கு காலம் போதாது, எல்லாம் எனக்கு தெரியும். ஆகவே தந்தை கபடிங்க, இப்பொழுது மூத்த குமார் ரூபன் அவனை குறித்து தீக்க தரிசனம் சொல்றார். இதை நம்முடைய செய்தியின் தலைப்பு, தன் சகோதரரில் விசேஷித்தவன். தன் சகோதரரில் விசேஷித்தவன். யாக்கோபுக்கு 12 குமார், ஆனால் யோசேப்பை பார்த்து சொல்லும் பொழுது தகப்பனே சொல்லுகிறான், தீக்க தரிசனமாக சொல்லுகிறான், தேவ ஆவினாலே உந்தப்பட்டு சொல்லுகிறான், தன் சகோதரரில் விசேஷித்தவன் அப்படி சொல்றார். சரி, நிறைய கவனிங்க. இப்ப மூத்த குமாரனை பார்த்து அவர் தீக்க தரிசனம் முறைகிறார். என்ன சொல்லுகிறார்? ரூபன், நீ என் சிரேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பிலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமானவனும் வல்லமையில் விசேஷித்தவன். இப்படியெல்லாம் அவனை சொல்லி புகழ்ந்து பாராட்டி போட்டு அடுத்த வசனம் அதற்கு நேரடியாக உபசித்தாக இருக்கிறது பார்க்க முடியாது. முதல் வசனத்திலே தன் குமாரனுடைய விசேஷித்த காரியங்கள் எல்லாம் விசேஷமாக சொன்ன தகப்பனாகிய யாக்கோபு, அடுத்த வசனத்திலே அவர் சொல்கிறாரு, தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய். எப்படி தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய், உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினானே அப்படின்னு சொல்றேன். கபடிங்க, மேன்மையில் பிரதானமானவன், வல்லமையிலே விசேஷித்தவன், சிரேஷ்ட புத்திரன், சத்துவமும் முதற்பெலனுமானவன், இப்படிப்பட்ட மேன்மையான காரியங்கள் எல்லாம் அவருடைய வாழ்வில் இருந்தாலும் தகப்பன் அவனை பார்த்து சொன்ன காரியம் என்ன, தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டான் என்று சொன்னீங்க. நம்முடைய வாழ்க்கையிலே சில மேன்மையான காரியங்கள் நமக்கு தேவனால் அருளப்பட்டிருக்கலாம், அளிக்கப்பட்டிருக்கலாம், கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆவிக்குரிய சில குணநலங்கள் அல்லது ஆவிக்குரிய வரங்கள், வல்லமைகள் கூட நமக்கு தேவனால கொடுக்கப்பட்டிருக்கலாம். அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலுடைய அவன் ஒன்றை பெற்றுக் கொள்ள மாட்டார் என்றும் நமக்கு தெரியும். நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. ஆனால் அப்படிப்பட்ட மேன்மையான சில காரியங்களை தேவனுடைய பிள்ளைகளாக நாம பெற்றிருந்தாலும் கவனிங்க, கவனிங்க, அப்படிப்பட்ட மேன்மையான சில காரியங்களை தேவனிடத்திலிருந்து நாம பெற்றிருந்தாலும் தண்ணீரை போல தளம்பினவர்களாக இருந்தால் தேவனை பிரியப்படுத்த முடியாது, மட்டுமல்ல தேவனால பயன்படுத்தப்படவும் முடியாது. ரூபனை குறித்து சொல்ல போனால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சுய கட்டுப்பாடு இல்லாது, நான் சொல்லுவேன் இந்த வேத பத்திரத்தின்படி, சத்தியத்தின்படி நான் சத்தியமாக சொல்லுவேன் என்னவென்றால், ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், அழைக்கப்பட்டவர்கள், அது ஊழியத்துக்கு என்று ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள், உன்னதமான தேவனுடைய தேவனுக்கு தாசுகளாக இருக்க விரும்புகிறவர்கள் என்ன செய்ய விடுமானால் அவர்களுக்குள்ளே ஒரு சுய கட்டுப்பாடு, they should be have a self control in their life, otherwise we cannot please our God. நாம் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஒருவேளை நாலு மனுஷங்களை பிரியப்படுத்திட்டு போலாம், ஆனா தேவனை பிரியப்படுத்த இயலாது. ஆகவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளையும், ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருக்குள்ளையும் ஒரு சுய கட்டுப்பாடு இருக்க வேண்டியது அவசியம், அவசியம், அவசியம். நான் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்கின்ற ஒரு கட்டுப்பாடு எனக்குள்ள இருக்கணும். நான் ஒரு தேவனுடைய மனுஷனாக இருந்தால், நான் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்தால், தேவன் என்னை ஊழியத்துக்கு என்று அழைத்திருந்தால், அல்லது தேவன் நம்மை தன்னுடைய பிள்ளையாக அழைத்திருந்தால், நாம் வாழ வேண்டிய ஒரு வரவிலக்கணம் இருக்கிறது, ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அதைத்தான் நம்ம வேத வசனத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். அதற்காகத்தான் இந்த பிரசங்கம், தன்னுடைய பிள்ளைகள் எவரும் தன்னுடைய ஊழியக்காரர்கள் எவரும் தவறி போகிறதை தேவன் விரும்புறதே இல்லை. ஆகவே அவ்வப்போது தேவன் தேவையான வசனங்களை, வார்த்தைகளை அனுப்பிக்கொண்டே இருப்பார். ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, வெள்ளித்தட்டில வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று வேதம் சொல்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்க. தேவனால சில மேன்மையான காரியங்களை நாம பெற்றிருந்தாலும், வரங்களை பெற்றிருந்தாலும், வல்லமைகளை பெற்றிருந்தாலும், ஆற்றல்களை பெற்றிருந்தாலும், அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும், ஈவன் அழைப்பை பெற்றிருந்தாலும், நாம் சுய கட்டுப்பாடு பட்டவர்களாக இருப்போமாக இருந்தால், நாம் தண்ணீரை போல தளம்பினவர்களாக இருப்போம், தேவன் நம்மை பயன்படுத்த முடியாது, தேவன் நம்ம பிரியப்படுத்தவும் முடியாது. ஆகவே என் செய்தியில ஆரம்பத்தில் நான் சொல்லிக் கொள்வேன், தேவனுடைய பிள்ளைகளாக நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்கு. உலகத்தவர்கள் போல நாம வாழ்ந்துட்டு போக முடியாது. They don't have any, அவர்களுக்கு எந்த விதமான ஒரு சுய கட்டுப்பாடும் இல்லை. அவர்கள் மனம் போல வெறும் வாழுகிறார்கள், மனசும் மாமிசமும் வெறுங்கிறது போல ஜீவித்துக் கொள்கிறார்கள். ஆனா நாம் அப்படி வாழ முடியாது. ஏன்னா நமக்கு ஒரு தேவன் உண்டு, நம்மை அழைத்த ஒரு இறைவன் உண்டு, நமக்காக மறித்து உழித்த ஆண்டவர் இயேசு உண்டு, அவருடைய ஆவியானவர் நமக்குள்ள வாசமாக இருக்கிறார். ஆகவே நாம உலகத்தவர்கள் போல நம்ம வாழ்ந்துட முடியாது, வாழ்ந்துடக் கூடாது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வல்லமையில பிரதானமானவன், மேன்மையில விசேஷித்தவன், சத்துவமும் முதற்பெலனும் ஆனாலும் தண்ணீரை போல தளம்பினவரே மேன்மை அடைய மாட்டாய் என்று தகப்பனே மகனை பார்த்து, அதுவும் மூத்த குமாரனை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்றது எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய காரியம் என்பது யோசி. காரணம் என்ன, அவனுக்குள்ள ஒரு சுய கட்டுப்பாடு இல்லாமல் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினான் சொல்லி நாம் பார்க்கிறோம். இதை குறித்து அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் விளைக்கொள்வது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சுய கட்டுப்பாடு உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று அன்போடு கற்பத்தி சொல்லு. நீதிமொழிகள் 25 நினைக்கிறேன். நீதிமொழி 25 28 வசனத்திலே இப்படி நான் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். நீதிமொழி 25:28 தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாலான பட்டணம் போல இருக்கிறார். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்து பாலான பட்டணம் போல இருக்கிறார். திறந்து வைக்கப்பட்டிருக்க எந்த நேரத்திலும் எதிரி உள்ளே பிரவேசிப்பான். ஆகவே நாம் நம்முடைய வாழ்விலே ஒரு சுய கட்டுப்பாடு அற்றவர்களாக வாழ்வோமாக இருந்தால் எதிரியாக பிசாசு நமக்குள்ளே புகுந்து விளையாடுறதுக்கு நாமவே வாசல்களை அவனுக்கு திறந்து கொடுக்கிறோம் என்பது உண்மையாகும். ஆகவே கரிமான தேவட பிள்ளைகளே, மேன்மேலே விசேஷித்து வந்தான், வல்லமேல பிரதானமானவன் தான், ஆனாலும் நீ மேன்மை அடைய மாட்டேன் சொல்லி தகப்பன் அவரை பார்த்து சொல்லுகிறார். அடுத்த ரெண்டு குமாரரை ஒன்றாக சேர்த்து என்ன சொன்னாரு, அடுத்த வசனத்தை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள், அவர்களுடைய பட்டியங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே அவர்களுடைய இரகசிய ஆலோசனைக்கு உடன்படாது, என் மேன்மை அவர்கள் கூட்டத்தில் சேராது. அவர்கள் தங்கள் கோபத்தினால் ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக. நன்றாக அவனுக்கு அடுத்த வசனம் சொல்லப்படுது, உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்படுகள். யாரு? அடுத்த குமார, இரண்டாவது மூன்றாவது குமாரராகிய லேவியையும் சிமியோனையும் லேவியும் பார்த்து சொல்லும் பொழுது அவர்களுடைய கோபமும் அவருடைய மூர்க்கமும் சபிக்க, தகப்பன் அவருடைய கோபத்தை மூர்க்கத்தையும் சபிக்கிறார் பார்க்க கொடுத்தார். என்ன நடந்தது உங்களுக்கு தெரியவில்லையா? சீகம் பட்டணத்தை அவர்கள் அழித்து அதிலிருந்து ஆண் மக்கள் விருத்த சேர்மச்சியை சொல்லி செய்யப்படி அந்த நோவெடுத்த போது அங்கு இருந்த புருஷர்கள் எல்லாரையும் கொன்று குவித்தார். அதை இங்கே அவர் மீன்படி சொல்றாரு, அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவை நீர் அவர்களோடு சேராதே. அவருடைய கோபமும் அவர்களுடைய உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூக்கமும் சபிக்கப்படுகிறது. நன்றாக அவடிக தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளே உக்கிரமான கோபமும் மூர்க்கமும் காணப்படக்கூடாது. ஒருவேளை நாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு முதல் அப்படிப்பட்ட சுபாவம் உள்ள பிள்ளைகளாக இருந்திருக்கலாம். உக்கிரமான கோபம், மூர்க்கம், இவைகளெல்லாம் பிசாசின் சாயல் என்று அப்பட்டமாக வெளிப்படையாக நான் சொல்வேன். நம்முடைய ஆண்டவர் இயேசுவை பார்க்கும் பொழுது அவர் சாந்த குணம் உள்ளவராக மரியின் மேலும் கழுதையின் மேலும் ஏறிப்போன்னு சொல், இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவரே சொன்னார். ஆகவே நாம ரட்சிக்கப்பட்டதுக்கு முதல் ஒருவேளை மூர்க்கம் உள்ளவர்களாக உக்கிரக கோபம் உள்ள சுபாவம் உள்ளவர்களாக நாம இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுதோ நாம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே பழையவைகள் பாசவே, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டி என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லும். ஆகவே அருமையான தேவட பிள்ளைகளே, தேவட பிள்ளைகளாகிய நமக்குள்ளே குரமான கோபமும் மூர்க்கமும் காணப்படவே கூட. முட்கோபம் என்கின்றது பயங்கரமான ஒரு காரியம். வேதம் தெளிவாய் சொல்றது, முட்கோபி மதிகேட்டை செய்கிறார். சொல்ல போனால் முட்கோபம் ஒரு மதிகேடு. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவட பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஸ்தோத்திரம். தேவட வேதம் நம்முடைய கையில் இருக்கு, அதற்காக ஸ்தோத்திரம். ஆனாலும் எனக்குள்ளே முட்கோபம் இருக்குமாக இருந்தால் நான் ஒரு மதிகேடன் தேவடைய பார்வையில் சொல்லுவேன். ஒருவேளை என்னுடைய பழைய சுபாவம் அப்படியா இருந்திருக்கலாம், ஆனால் கத்தாவே என் சுபாவத்தை மாற்றும் என்று நான் மன்றாட கற்றுக்கொள்ள, நான் இருக்கிறபடியே தேவனுக்கு முன்பாக செல்லணும். இதைத்தான் அடிக்கடி நான் சொல்லுவேன். தேவடைய பிள்ளைகளாகிய நாம் திருந்த வேண்டியவைகள் உண்டு, மாற வேண்டியவைகள் உண்டு, மனம் திரும்ப வேண்டியவைகள் உண்டு. இவைகளுக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் போயிருந்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் எங்க திருந்தணும், நான் எங்க மாறணும், எங்க மனம் திரும்ப எனக்கு உணர்த்துங்க, என்னை ஆராய்ந்து பாரு, உமக்கு வேதனை உண்டாக்கும் காரியங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்தும்படி நித்திய வழியில் என்னை நடத்தும்படி ஜெபிக்க நாம கட்டுக்கணும். ஜெபம் என்கின்றது நம்முடைய தேவைகளை மாத்திரம் தேவ சமூகத்தில் கொண்டு போறது மாத்திரம் ஜெபம் அல்ல, அது ஒரு பூவ பிரேயர் என்று சொல்லுவேன். ஆனால் ஆவிக்குரிய வாழ்விலே தேவனோடு நமக்கு இருக்கிற அக்கியத்தை நாம் நெருங்கிக் கொள்ள, தேவட குமார சாய நம்முடைய வாழ்விலே வெளிப்படத்தக்கதாய், அதற்கேற்றபடி நாம தேவனிடத்திலே நாம அணுகி நாம் இருக்கிறபடி தேவனுக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே என் வாழ்வில் நீ காணுகிற கோணங்களை நேராகு, நீ விரும்பாதவங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டாம், அருமை ஆண்டவரே எனக்கு உணர்த்துங்க, என்னை சந்திங்கிட்டு நாம ஜெபிப்போமாக இருந்தால், அப்படி நாம உள்ளபடி நாம ஒப்பு கொடுத்து தொடர்ந்து நாம ஜெபித்து கொண்டு வர 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 தேவன் நமக்குள்ளே தேவ ஆவியானவர் படிப்படியாக நமக்குள்ளே செயல்பட்டு நம்முடைய சுபாவங்களை மாற்றி 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 தன்னுடைய குமாரன் சாயலுக்கு ஒப்பாக மாற்றும். யாக்கோபு நிருபம் 3 அதிகாரத்திலே 1 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நாம் எல்லோரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். எனக்கு ஒன்று நல்லா தெரியும், நான் தவறக்கூடியவன் என்பது எனக்கு நல்லா தெரியும். அது மாத்திரமில்ல, 19 சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது தன் பிழைகளை உணர்கிறவன் யார் அப்படின்னு சொல்லி, எனக்கு நல்லா தெரியும் நான் பிழைவிடக்கூடியவன் சொல்லி. ஆகவே பயத்தோடு பக்தியோடு கத்தரிப்புமாக நடந்தது. நான் முற்றும் தேர்ந்தவன் ஆனேன், முழுவதும் சரிப்பட்டு ஆகிவிட்டேன் என்று நினைத்தான், அது ஒரு விதமான வஞ்சனை என்று உண்மையும்படி நான் உங்களை சொல்லும். ஆகவே நான் மாறணும், திருந்தணும். ஆகவே கர்த்தாவே என் பிழைகளை உணர்த்தும், ஆண்டவர் என் குறைவுகளை சுட்டிக்காட்டும், என் வாழ்க்கையில நீ காணுகிற கோணைகளை எனக்கு உணர்த்தும். இப்படியாக நாம இருக்கிறபடி ஆண்டவர் ஒப்பு கொடுத்து செபித்து 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 வர கர்த்தருடைய சுபாவங்களை He can change our nature. We should be have a God's nature. நமக்குள்ள ஆண்டவருடைய சுபாவம், தெய்வீக the divine nature நமக்குள்ள வரணும், தேவ சுபாவம் நமக்குள்ள வரணும். ஆகவே மூர்க்கம், முட்கோபம், உக்கிரகமான கோபம் இவைகளெல்லாம் எனக்கு நேர மூத்த ஒரு சகோதரர்கள். அவன் சில நேரத்தில் அவன் கதைக்கே பயப்படுறான், ஏன்னா அவனுக்கு பட்டன் கோபம் வரும், மூக்கெல்லாம் அப்படியே வேட்டு வரும், எனக்கு கண்டாலே எனக்கு விளங்கிடும், அவன் கவனமா இருக்கும். ஏன்னா சில பேருக்கு பட்டன் கோபம் வரும், சட்டன் கோபம் வரும். அப்படி கோபம் வந்துட்டா என்ன கதைக்கிறதுன்றே சிலருக்கு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை அங்க ஆலயத்திலிருந்து இப்படி ஆண்டவரை ஆராதித்தாரே, அவரா இப்படி கதைக்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை இங்க நின்று புல்பிட்டு பிரசங்கம் பண்ணினாரு, அவரா இப்படி பேசுறாரு அப்படின்னு சில நேரத்தில் வியக்க தோன்றும் இல்லையா. தேவனோ நாம் எல்லோரையும் இரவும் பகலும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது என்று நீதிமொழிகள் 15 அதிகாரம் 3 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களையும் பார்க்கிறது, ரட்சிக்கப்படாதவர்களையும் பார்க்கிறது, நல்லோரையும் பார்க்கிறது, தீயோரையும் பார்க்கிறது. என்னென்றால் அனைவரும் அவருடைய கரத்தின் கிரியைகள் தானே. ஆகவே அவருக்கு எல்லார் மேலும் ஆளுகை உண்டு. அவர் எல்லாவற்றை கவனித்து பார்க்கிற, உன்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் அன்றாடம் கவனித்து பார்க்கிற கண்கள் உண்டு, அது தேவனுடைய கண்கள். ஆகவே கர்த்தாவே என்னை சந்தியும், என் வாழ்விலே நீ விரும்பாத மூர்க்கமான கோபங்கள், முற்கோபம் சொல்லும்படிய பல வருடங்களுக்கு முன்பாடு நான் குறிப்பிட்ட ஒரு நகரத்தில் ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்துக்கொண்டிருந்த வேலையில் இந்த உட்கோபத்தை குறித்து பேசினேன். அங்க ஒரு குடும்பஸ்தர் இருந்தார், அது முடிந்த உடனே டைரக்டாக வந்தார், சொன்னாரு முழங்கால் போட்டு, பாஸ்டர் பிளீஸ் ப்ரே ஃபார் மீ. என்னதுக்கா, எனக்கு அடிக்கடி கோபம் வருது, முட்கோபம், என்னால் தாங்க முடியல, தயவுசெய்து காப்பாற்ற. உள்ளபடி மனுஷன் வந்து தன்னை ஒப்பு கொடுக்குது வசனத்தை கேட்டு கர்த்தர் அதுல பிரியப்படுவார். ஆகவே அவருக்காக ஊக்கமாக செபித்து விட்டு வந்துட்டேன். சில வாரங்கள், சில காலங்கள், எவ்வளவு காலம், சில காலங்கள் கழித்து திரும்ப நான் அந்த பட்டணத்துக்கு போயிருந்த போது அதே நபர் என்னை வந்து பார்த்து புன்னகையோடு சொன்னாரு, பாஸ்டர் முந்தின மாதிரி இப்ப நான் கோவப்படுறேன் இல்ல அப்படின்னு சொல்லி புன்னகையோடு அவர் சொன்னாரு, கர்த்தருக்குள்ளே நான் மகிழ்ந்தேன். என்னென்றால் தேவன் நம்முடைய சுபாவங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்மாலே நம்மை மாற்ற முடியாது, நம்மாலே நம்மை திருத்திக் கொள்ள முடியாது சில காரியம், ஆனால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே நாம் இருக்கிறபடி தேவனுக்கு முன்பாக போய் கர்த்தாவே என்னை மாற்றுங்க, நீ விரும்பாத சுபாவங்க வாழ்க்கையில வேண்டாம் என்று மனந்திறந்து கேட்போமா இருந்தார் கர்த்தர் நமக்குள்ளே அதை செய்ய வந்தவர. ஸ்தோத்திரம் நேரம் போறபடியால் டைரக்டாக நான் அடுத்த நபர் மிஸ்டர் யோசேப் இடத்திலே நாம போயிடுவோம். அந்த வசனத்திற்கு படியுங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 22:49-22 சீக்கிரம் படி.
யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேற்பட.
போது போது, ரைட். யோசேப்பு கனிதரும் செடி, இந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்களா இருந்தா, யோசேப்பை குறித்து தான் அதிகமான தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க பார்க்க முடியாது, அதிகமான வார்த்தைகளை அவனுக்கு தான் பயன்படுத்தப்பட்டது. 12 சகோதரர்களிலும் யோசேப்பு விசேஷித்தம் அப்படின்னு சொல்லப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு விசேஷித்தவனாக காணப்படுறதுக்குரிய காரணம் என்ன? நாம் அதை யோசிக்கணும். நன்றாக கவனி, யோசேப்பு மூத்தவன் அல்ல, நன்றாக கவனிங்க. ஆனால் யோசேப்பு விசேஷித்தவன் என்றும் கணிதரும் திராட்சை செடி என்றும் தகப்பனாக தீர்க்கம் முறைக்கப்பட்டதுக்குரிய காரணம் என்ன? என்ன வெளிப்படை என்னவென்றால், யோசேப்பு வாழ்ந்த வாழ்க்கை தான் அதற்கு காரணம். எனக்கு பழைய பாட்டு பரிசுத்தவான்களிலே என்னை மிகவும் கவர்ந்த ஒரு நபர் அவர். நான் அவரை விரும்பி பார்க்கிறேன், படிக்கிறேன், ரசிக்கிறேன். அவர் ரசிக்கிறதுல தவறில்லை, ஏன்னா அவருடைய வாழ்க்கை வெளிப்படையாக இருக்கிறது, அவருடைய வாழ்க்கை வெளியரங்கமாக இருக்கிறது. பரிசுத்தமாக வாழ்ந்தாரு, தேவனுக்கு பயந்து வாழ்ந்தாரு, கர்த்தருக்காக வாழ்ந்தாரு, தேவ சித்தப்படி வாழ்ந்தாரு. ஆகவே அவரை பார்க்கிறதும் படிக்கிறதும் ரசிக்கிறதும் தப்பில்லை. நன்றாக அப்படி தகப்பனாலே சொல்லப்பட்டாரு, கணிதரும் திராட்சை செடி. 26 வசனத்தை பார்க்கும் பொழுது அவன் தன் சகோதரிகளை விசேஷித்தவன் என்று சொல்லப்படுது. காரணம் ஒன்றுதான், அவன் வாழ்ந்த வாழ்க்கை. நன்றாக கவனிங்க, எனக்கு பெருசா பிரசங்கப்பட தெரியாதா? நன்றாக கவனிங்க, தயவு செய்து கேளுங்க. அவன் கணிதரும் திராட்சை செடி என்று தகப்பனாலே தீர்க்கமாக சொல்லப்பட்டதற்கும் தன் சகோதரர்களை விசேஷித்தவன் என்று சொல்லப்பட்டதற்கும் அடிப்படை காரணம் ஒன்றுதான், யோசிப்பு வாழ்ந்த வாழ்க்கை தான். அப்ப இதை நான் யோசித்த பிற்பாடு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என் தகப்பனே, யோசித்த போல நானும் வாழ எனக்கு பலம் தாங்கப்பா, கருவதாருங்கப்பான்னு ஜெபம் பண்ணேன். ஒன்று எனக்கு தெரியும், ஒரே ஒரு வாழ்க்கை தான், அது சீக்கிரமாக கடந்து போறது. தி பைபிள் சேஸ், வேதம் சொல்றது, காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. தட்ஸ் மீன் வருஷங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. இன்னும் இப்படி வேலை பார்க்கட்டுமா? நீ எத்தனை வருஷம் வாழ வேண்டும், நான் எத்தனை வருஷம் வாழ வேண்டும் என்கின்ற கணக்கு, the limit in his hand, அவட்ட கரத்தில் இருக்கு. அதுல இருந்து நாம் ஒன்றை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஆகவே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. இன்னொரு கட்டத்தில் சங்கீத புத்தர் வாசிக்கும், நாட்களை அவர் எண்ணுகிறார். இதையெல்லாம் நான் படித்து என் மனதிலும் வைத்திருக்கிறேன். என் வருஷங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது, என் நாட்களை அவர் எண்ணுகிறார் என்கின்ற அடிப்படை அறிவை என் மனதில் நான் வைத்திருக்கிறேன். ஆகவே எனக்கு அவர் கொடுத்த காலங்களை வீணாக்க நான் விரும்பவில்லை, விரியப்படுத்த நான் விரும்பவில்லை. ஏனென்றால் நான் ஒரு நாளைக்கு தேவனுடைய நியாயத்திற்கு முன்பாக நிற்பேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே நான் தேவனுக்கு பயப்படுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வருஷங்கள் தேவனால எண்ணப்பட்டுக் கொண்டே இருக்கிறது, உங்களுடைய நாட்கள் தேவனால கவுண்ட் பண்ணப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் மறந்தாலும் தேவன் அதை மறக்கிறவரே இல்லை. ஆகவே அருமையான தேவனுடைய ஜனமே, நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், ஒரே ஒரு வாழ்க்கை தான், அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நீ ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, நான் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, இந்த பூமியில எப்படி வாழ்கிறேன், வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்பதை கவனித்து பார்க்கிற கண்கள் இருக்கிறது. உறங்காத கண்கள், மூடாத கண்கள், தேவனுடைய கண்கள். ஆகவே அருமையான தேவ ஜனமே, அனைத்தும் அவருக்கு வெளிச்சமும் வெளிப்படியாகவும் இருக்கும் பொழுது, எல்லாவற்றையும் அவர் கவனித்து பார்க்கிறதாக நாம் அறிகிற பொழுது, நமக்குள்ள ஒரு தேவ பயம் வருகிறது இல்லையா? ஆண்டவரே, உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? பாதாளத்துக்கு இறங்கினாலும் அங்கே இருக்கிறேன், வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருப்பேன், உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்றேன். அருமையான தேவஜனமே, என்னை கேளு, என்னை கேளு. உனக்கு தேவனாலே கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வாழ்வு, அது சீக்கிரமாக கடந்து போகிறது, சீக்கிரமாக குறைந்து போகிறது. ஒரு நாள் கழியும் பொழுது நம்முடைய வாழ்வில் ஒரு நாள் குறைகிறது, ஒரு வருஷம் கடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு வருஷம் கடக்கிறது. அருமையான தேவ ஜனமே, இது நம்ம அறிவுக்கு தெரியும். ஆகவே இப்படிப்பட்ட நிரந்தரமற்ற நிலைகட்ட வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு பிரியமாக யோசிப்பை போல வாழப்போகிறோமா, அல்லது ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் நம்முடைய மன விருப்பங்களை, நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை நிறைவேற்ற நாம் வாழப்போகிறோம்? அடிக்கடி யோசிப்பேன், சபை குறித்த கவலை மனதை வாற்றுதுன்னு அறிவேன். என் உள்ளபடி நான் உங்களுக்கு சொல்லுவேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அத மாமிசத்தில் நடக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனா சுய புத்தியில வாழ்றோம். வாழ்க்கையில ஒரு நெருக்கடி வந்துட்டா, ஒரு பிரச்சனை வந்துட்டா, அதை என்ன அடிப்படையில் நாம சிந்திக்கிறோம்? வாழ்க்கையில் ஒரு நெருக்கடி வந்துட்டா, ஒரு பிரச்சனை வந்துட்டா, அதை என்ன அடிப்படையில் நாம அணுகிறோம்? நான் ஆவிக்குரியவனா, மாம்சத்துக்குரியவனா என்பதை அங்கே நாம கண்டுகொள்ள முடியும். தேவ கிருபையினாலே பல சபையில் சொன்னால் பல பிரச்சனைகள் யாராவது சொல்லுவேன். சபைங்கின்றது கடலில் செல்ற ஒரு படகு போல, சில வேளையில தண்டல் அடிக்கவும் சில வேளையில புயலும் அடிக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு அங்கேதான் இருக்கிறார், சபையில தான் இருக்கிறார். இயேசு சபையில இருந்தா பிரச்சனை வராத இல்லையே? படகுல இயேசு இருந்த போது புயல் அடிக்கத்தானே செய்தது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோமே, ஆனா அவருடைய வாழ்வில் இத்தனை பிரச்சனையும் அவர் கடந்து சென்றதுக்கு காரணம் என்ன? அப்படிதான் கர்த்தாவே நீர் என்னோடு இல்லையா என்று யோசேப்பு நினைத்தானா? இல்லை. அல்லது ஆண்டவர் நோக்கி கேட்டாரா, நீ என்னோடு இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில இத்தனை உபத்திரவங்கள் பாடுகள் வந்திருக்குமா வருமா என்று சொல்லி கேட்டானா? இல்லவே இல்லை. அதுதான் அவருடைய தெய்வீக குணாதிசயம். He believes in God. He knows his God. அவனுக்கு தன் தேவனை தெரியும். இத்தனைக்கு நான் யோசித்தேன், என்ன தெரியுமா? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுக்கு முதல் வாழ்ந்திருக்கிறான். ஈவன் தானியலுக்காவது ஜெபிக்கிறதுக்கு சில ஜெபதோழர்கள் இருந்தார்கள். ஆனா இவனுக்கு அதுவும் கிடையாது. ஒரு சபையும் கிடையாது, போதனும் கிடையாது, அக்கியம் வைத்துக் கொள்றதுக்கு தேவ பிள்ளை. ஆனா தன்னந்தனியனாக விக்கிரகங்கள் நிறைந்து கிடந்த அருவறுப்பான தேசத்தை எகிப்திலும் தன்னந்தனியனாக தன் தேவனுக்கு மகிமையாக வாழ்ந்திருக்கிற இந்த மனுஷனை புகழாம இருக்க முடியுமோ? ரசிக்காம இருக்க முடியுமோ? காட்டாஸ் தேவரத்தை ஒரு பத்திரத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 37:1-2 படி.
தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யோசேப்புடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பிஸ்கால் சில்வால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமணியாட்டிகளின் குமாரரோட இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான்.
இந்த வசனத்தை அதிகமாக கவனத்தை இருந்து கவனிங்க. இந்த 2வது வசனத்தை கவனிங்கடா. யாக்கோபுடைய சந்ததியில் வரலாறு என்று சொல்லப்பட்டு யோசேப்பு தான் யாக்கோபுடைய வம்ச வரலாண்டா முத்தவன் பேர் வந்திருக்கணும். ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? யோசேப்பை முன்னே கொண்டு வர கொண்டு வந்து 17 வயசிலே தன் சகோதரன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். நன்றாய் கவனிங்க. 17 வயசிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் அந்த இளைஞன். நன்றாய் கவனிங்க. அந்த இளைஞன் பில்கால் சில்வால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து, நன்றாய் கவனிங்க, தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தகப்பனுக்கு சொல்லி வருவான். இதுதான் நாம சிந்திக்கணும். நன்றாய் கவனி. தன்னுடைய தகப்பனுடைய மறுமனையாட்டியுடைய குமாரன், அதாவது யோசேப்புடைய சொந்த சகோதரர், அவர்களோடு இவன் இருந்திருக்கிறான். அவர்களோடு இருந்து ஆடுகளை மேய்த்திருக்கிறான். சகோதரோடு இவன் இருந்திருக்கிறான். ஆனா அந்த கவனிங்க, சகோதரோடு இருந்து ஆடுகளை மேய்த்தும் இவன் செஞ்ச ஒரு காரியம் என்ன தெரியுமோ? அடவர்களுடைய தன் சகோதரிகள் செய்கிற துன்மார்க்கமான காரியங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், அருவறுப்பான காரியங்களை தன் தகப்பனுக்கு வந்து சொல்லுவான். அந்த கவனி, தகப்பனுக்கு வந்து சொன்னா சகோதரோடு இருந்தான், ஆனால் இவன் அந்த காரியங்களில் பங்குபடவில்லை, அந்த காரியங்களிலே இவன் சேர்ந்து கொள்ளவும் இல்லை. அப்ப இதற்கு ஆச்சரியம் என்னவென்றால், தன் சகோதரோடு இருந்தும் அவர்களோடு இருந்து ஆடுகளை மேய்த்தும் அவர்களுடைய பாவ கிரியைகளிலே அவர்கள் தேவனுக்கு விரோதமாக செய்த குற்ற செயல்களிலே பங்கு போடாமல் அவைகளிலே தன்னை சேர்த்துக் கொள்ளாமல் தன்னை பாதுகாத்துக் கொண்டார். இதைத்தான் நான் சொல்லுவேன், பரிசுத்த வாழ்வு அல்லது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு. இதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பரிசுத்த வாழ்வு, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்வை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இப்ப இந்த வசனத்தை குறித்து யோசிக்கும் பொழுது என் மனதில் விரிந்த கற்பனை எண்ணங்கள் என்னவென்றால், நன்றாய் கவனிங்க, பரிசுத்த வாழ்வு என்பது ஜனங்களை விட்டு பிரிந்து வாழ்கிறது வாழ்வை அல்ல பரிசுத்த வாழ்வு. தயவுசு நான் பலதை டிசைன் பண்றேன். வேத வசனத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு பேசுகிறேன். நான் சொல்லுகிற வேத வார்த்தைகள் வேத வசனத்தின்படி தவறான உபதேசம் வந்து டைரக்டனோட வந்து பேசுங்க. சகோதர கூட இருந்தா ஆடுகளை மேய்த்தா, ஆனாலும் அவர்கள் செய்கிற துன்மார்க்கமான செயலுக்கு விலக்கி தன்னை பாதுகாத்துக் கொண்டார். இதைத்தான் நான் பரிசுத்த வாழ்வு என்று சொல்கிறேன். எப்படி என்றால், நாம் இந்த உலகத்தில தான் வாழுகிறோம். உலகத்து ஜனங்கள் மத்தியில தான் நாம் ஜீவிக்கிறோம். வேலை செய்கிற இடத்துல ரட்சிக்கப்படாதவர், நம்மட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் மனம் திரும்பின அனுபவம் இல்லாதவர்கள். ஈவன் ஒருவேளை நம்மள சொந்த சாதகங்கள் கூட மனம் திரும்பாத அனுபவம் உள்ளவர்கள், தேவட பிள்ளை இல்லாமல் இருக்கிறார்கள். சோ இவர்களை விட்டு ஒதுங்கி நாம வாழ முடியாது, அல்லது இவர்களை விட்டு நம்மை தனிமைப்படுத்தவே கூடாது. தயவுசு நான் சொல்ற நல்லா கவனிங்க, தட் இஸ் நாட் ஹோலி, அது அல்ல பரிசுத்த வாழ். ஜனங்களை விட்டு என்னை தனிமைப்படுத்திக் கொள்வது பரிசுத்த வாழ்வு அல்ல. அதை நமக்கு வேதம் நமக்கு போதிக்கல. ஜனங்கள் மத்தியிலே நாம வாழ்ந்தும் பாவம் இல்லாத ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்றுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். விளைவு இதுக்கு இப்படி சொல்லும்போது காரியம் என்னதா, நீங்க அடிக்கடி பார்த்துக்கள் பார்த்துருப்பீங்க, கார் வழியை பார்த்தீங்கன்னா இந்த பிஷோட மீன் ஒட்டி இருக்கிறாங்க பாருங்க. நான் யோசித்து பார்த்தேன், ஏன் இதை இப்படி ஒட்டி ஒட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். தப்பில்லை என்ன பொறுத்தவரை, அதுல அடுத்த நான் புரிஞ்சு கொண்டது என்னென்றா, நான் விளைய கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்றது என்னென்றா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, மீன் எங்க வாழுது, கடலில் வாழ். கடலில் தண்ணீர் எப்படி இருக்கிறது, உப்பு செறிந்து போயிருக்குது, அதற்கும் ஒரு காரணத்தை ஆண்டவர் வைத்திருக்காரு. அப்படி அந்த கவனிங்க, உப்பு தண்ணியில மீன் வாழ்ந்தாலும் அந்த உப்பு தன்மை அந்த மீன்ல ஒட்டி கொள்ளாமல் இருக்கிறது. இது நமக்கு ஆச்சரியம் இல்லையா, நாம மீனை வெட்டி சமைக்கும் பொழுது உப்பு போடாமல் சமைக்கிற உப்பு இல்லா பட்ட குப்பையில் அதுக்கு உப்பு போட்டு தான் நாம சமைக்கிறோம். அவை உப்பு தண்ணீர வாழ்ந்தாலும் அந்த உப்பு தன்மை தண்ணீர சேராதபடி வாழ்கிற வாழ்வு அந்த மீனுக்கு இருக்கு. அதுபோல இன்னும் ஒரு காரியத்தில் மீன பாப்பீங்களா இருந்தா, மீன் ஒருபோதும் தண்ணீர் பாய்கிற பக்கத்தோடு சாஞ்சு போகாது. மீன் எப்பொழுதும் தண்ணீரை எடுத்து நீந்திப்போம், வெள்ளத்துக்கு அள்ளப்பட்டு போகாது, அது எப்பயும் தண்ணீரை எடுத்து போகக்கூடிய தன்மை. இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ள, நாம் இந்த உலகத்தின் காரியங்களோடு சேர்ந்து அள்ளுண்டு போகிற வாழ்க்கை அசுத்தமான வாழ்வு. அருவர்வன் நாம் யார் என்பது நமக்கு தெரியணும், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டது என்பது புரியணும். ஆகவே ஜனங்களை விட்டு நான் ஒதுங்கி வாழ முடியாது, ஜனங்களை விட்டு என்ன நான் தனிமைப்படுத்தி நான் பரிசுத்தவான் சொல்லி நான் சொல்லிக்கொள்ள வேதம் அப்படி சொல்லல. இந்தியாவில் நீங்க பாத்தீங்களா இருந்தா, பலர் முனிவர்களாக மஞ்சள் உடுப்பையும் போட்டு அங்க மலைகள்ல போய் இருந்து என்னவோ செய்யறாங்க, எனக்கு தெரியாது, தனிமைப்படுத்திக் கொள்றாங்க. நன்றாக கவனிங்க, நன்றாக கவனிங்க, நம்ம ஆண்டவர் இயேசுவே இதற்கு பெரிய பெரிய மகா பெரிய எடுத்துக்காட்டு. ஆதாரமாக சொல்றது கேளுங்க, படிங்க. எபிரேயர்கள் நிருபம், எபிரேயர்கள் நிருபம் 7வது அதிகாரம் அதில் ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை நாம் பார்க்க போறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்லணும், பிளீஸ் லிசன் டு மீ, சொல்ல வேண்டியது இந்த கடமை. இந்த எலக்ட்ரானிக் மெத்தடை சபையில பாதிக்காது. சபைக்கு வரும்பொழுது பைபிளை வீட்டில் வச்சுட்டு வந்து இங்க கண்டியில கட்டி பார்க்காது. இதெல்லாம் சொல்லபடிய கடமை. ஏன் நமக்கு பைபிளை கொண்டு வரதே கஷ்டமா இருக்கு, என்னதான் நமக்கு கண்டியில பார்த்தாலும் வேதத்தை திறந்து படிச்சு வாசிக்கிறத போல ஒரு விளக்கமும் வெளிச்சமும் கிடையாது. ஆகவே தயவு செய்து சபைக்கு வரும் பொழுது வேதத்தை கொண்டு வாங்க. யுத்தத்துக்கு போகும் பொழுது பட்டயம் இல்லாமல் போறவங்க போல போயிடக்கூடாது. ஆகவே அன்பா நான் சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன், சபைக்கு ஆராதனைக்கு வரும் பொழுது தயவு செய்து பைபிளை கொண்டு வாங்க, கொண்டு வந்து அதை திறந்து பாருங்க, படியுங்க. வீட்டில் ஒழுங்காக வேதத்தை வாசிங்க, படியுங்க. ஏதோ கண்டியில் நாலு பார்த்தே பார்த்துட்டு ஓகேன்னு நம்மளை சமாளிச்சிடக்கூடாது. இரவும் பகலும் கத்தோட வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தண்ணீரண்டை நடப்பட்டு மரத்தை போல இலையுதிரா மரம் போல இருப்பான். செய்வதெல்லாம் இரவும் பகலும் கத்தோட வேதத்தில் பிரியமா இருக்கும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவம் ஆகட்டும். கத்தோடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவம். இல்லை எடுத்துக்கொள்ளுங்க, எபிரேயர்கள் நிருபம் 7வது அதிகாரம் அதுல 26வது வசனம் வாசிங்க. அந்த மூலையில பாரு, 26 அதிகாரம் 26வது வசனம், முக்கியமான ஒரு வசனம், தயவுசெய்து வாசிங்க.
பரிசுத்தரும்
பரிசுத்தரும்
குற்றமற்றவரும்
குற்றமற்றவரும்
மாசில்லாதவரும் பாவிகளுக்கு
விலகினவர். பாவிகளுக்கு விலகினவர் கவனிங்க, பரிசுத்தர் குற்றமற்றவர் மாசில்லாதவர் பாவிகளுக்கு விலகினவர் வாதங்களுக்கு கவனிங்க. அந்த வசனத்தை பார்த்தீங்க, பாவிகளுக்கு விலகினவர். இப்ப நான் இயேசுவை குறித்து பார்க்கும் பொழுது இயேசுவை குறித்து என்ன சொன்னாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியுமே, அவரை பார்த்து என்னெல்லாம் பார்த்து சொன்னாங்கன்னு சொல்லி. யோவான் 8:48 மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இயேசு சமாரியன் என்று சொன்னார். யூதர்கள் சமாரியரை மதிக்கிறார்கள், ஆகவே இயேசு சமாரியன் என்று சொன்னார். இயேசுவை பிசாசு பிடித்தன் என்று சொன்னார்கள். இயேசு ஜனங்களை வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன் சொல்லி யோவான் 7:12 சொன்னாரு. லூக்கா 7:34 பார்க்கும் பொழுது இயேசு போஷண பிரியன், சாப்பாட்டு ராமன் சொன்னாரு. தமிழ சொல்றேன், இயேசு போஷண பிரியன் சொன்னார்கள். மதுவான பிரியன், குடிகாரன், இயேசு கிறிஸ்து குடிகாரன் என்று சொன்னாரு. அது மாத்திரமில்ல, ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதர் என்று அழைக்கப்படுகிற அளவுக்கு, நன்றாக கவனிங்க, பாவிகள் என்று அழைக்கப்படுகிற அளவுக்கு பாவிகள் மத்தியில தான் அவர் வாழ்ந்தார். இயேசு பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு பரிசுத்தவான்களை தேடி வரையில பாவிகளை ரட்சிக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தார். இழந்து போனது தேடும் ரட்சிக்கும். நன்றாக கவனிங்க, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவனாக. ஆகவே இயேசு இந்த உலகத்து வந்து பாவிகளை தேடிதார், பாவிகள் மத்தியில தான் வாழ்ந்தார், பாவிகளோடு உட்கார்ந்தார், பாவிகளோடு போஜனம் பண்ணி இருக்கிறார், பாவிகளோடு உறவாடி இருக்கிறார். சோ ஆனால் எந்த பாவ காரியங்களிலும் அவர் பங்கு போடவில்லை, பாவிகளுக்கு விலகினவர். This is the model for our life. இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரி. அதாவது ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மத்தியில நாம வாழுகிறோம், பாவம் நிறைந்த உலகத்தில் நாம வாழுகிறோம். ஆனால் பாவத்தினால் நாம் கரைபடாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்க வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்றோம். ஒரு காலத்தில் இருளின் அதிகாரத்தில் இருந்தோம், இருளாகவே இருந்தோம். இப்பொழுது நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்றது. அவை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் விளை கொள்ளுங்க. ரட்சிக்கப்படாதவர்கள் மத்தியில தான் நாம வாழுகிறோம், பாவிகள் மத்தியில தான் நாம் வாழுகிறோம். பாவிகளை விட்டு, ரட்சிக்கப்படாதவர்களை விட்டு நாம ஒதுங்கி போய் நாம வாழ முடியாது. நம்மை தனிமைப்படுத்திக் கொள்ளவும் கூடாது, அது வேதத்துக்கு அப்பாற்பட்டது. ஆகவே பாவிகள் மத்தியில, ரட்சிக்கப்படாதவர்கள் மத்தியில நாம வாழ்ந்தாலும் நம்மை பாவம் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை, உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. என்னுடைய பொறுப்பு அல்ல, உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய ஆத்மாவுக்கு நீ பொறுப்பு. மறந்துடாத. இன்னும் ஒரு படி மேலுக்கு போய் சபை எடுத்துக்கொள்ளு. இப்ப சபைக்குள்ள சில வேளை நாம வித்தியாசமான விதத்துல பரிசுத்தத்தை திங்க் பண்ற மட்டும் நினைக்கிறேன். ஓரமா போகாதீங்கன்னு நான் சொல்றேன். கவனிங்க, டேக் த வேர்ட் இன் யுவர் ஹார்ட். வேத வசனத்தின் படி நாம வாழ கற்றுக்கொள்ளும். இப்ப சபையில நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமோ, ஓகே சில பேர் மாமிசபுரமா நடக்கிறான்னு வச்சுக்கொள்ளுங்க, சில பேருடைய கதை காரியங்கள் சரியில்லைன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒத்துக்கொள்றேன், வாஸ்தவத்துல உண்மைதான். பயிரோடு சேர்ந்தா களையும் பலரும், நாம இருக்க முடியாது. கவனிங்க, ஆனா நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமோ, உடனே அப்படிப்பட்டவர்களை விட்டு ஒதுங்கி நம்ம தனிமைப்படுத்த பாக்கிறோம். பட் ஐ டெல் யூ, இட் இஸ் நாட் பைபிளிக்கல். இது வேத வசனத்தின் படி சரியானதல்ல. சபையில, சபைன்னு சொன்னால் அப்படிப்பட்டவர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. எந்த சபையில மாமிசத்துக்குரியவர்கள் இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா? இஸ் தேர் எனி சர்ச் இன் திஸ் வேர்ல்ட்? இஸ் தேர் எனி சர்ச் இன் தி வேர்ல்ட்? எந்த சபையிலும் மாமிசத்துக்குரியவர்கள் இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா? எல்லா சபையிலும் மாமிசத்துக்குரியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆகவே மாமிசத்தின்படி அவர்கள் நடக்கிறார்கள், கதைக்கிறார்கள். ஆகவே நான் சொல்ற, அவரோட கதைக்க கூடாது, அவர்கிட்ட போகக்கூடாது, அவரோட சேரக்கூடாது, அவரோட பழகக்கூடாது. நான் அவரை விட்டு தனிமைப்படுத்திக்க, ஏனென்றா ஹோலி. ஓ பி மே திங் ஐ ஆம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. சோ யூ டோன்ட் பி ஏ சூப்பர் நேச்சுரல் பர்சன், இட் இஸ் இம்பாசிபிள். நாம் எல்லாரும் மாமிசத்தில் ரத்தத்தில் இருக்கிறோம். உண்மைதான், வாஸ்தவத்தில் அப்படிப்பட்டவங்க இருக்கத்தான் செய்யறார்கள். அதை நான் என்கரேஜ் பண்ணல. ஆனால் பரிசுத்தம் என்பது அவர்களோடு பேசாமல், அவரோடு பழகாமல், அவர்களை விசிட் பண்ணாமல், அவரோடு ஐக்கியப்படாமல் நாம நம்மை தனிமைப்படுத்திக் கொள்றது, இட் இஸ் நாட் பைபிளிக்கல். இது வேத பத்திரத்தின் படி சரியானது அல்ல. ஒருவேளை உனக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் அவனுக்குள்ள, அவர்களுக்குள்ள வரட்டுமே. நீ கதைக்கிற விதத்திலும், நீ அவங்களோடு பழகிற விதத்திலும், உண்ட வாழ்க்கை முறையிலும் பார்த்தாவது அவர்கள் உணரட்டுமே, திருந்தட்டுக்குமே. நான் ஒரு வெளிப்படையான பிரசங்கி, வசனத்தை பேசுகிறேன். ஆனா சபையில் இருக்கிற எல்லோருமே பிரசங்கி மாதிரி தானே? அதாவது நான் வசனத்தினால பிரசங்கம் பண்றேன், நீங்க எல்லாரும் வாழ்ந்து பிரசங்கம் பண்றீங்க. ஒருவேளை நான் பேசுகிற வார்த்தையாக பேசுகிற வார்த்தைகள் பிரசங்கம் மறக்கப்பட்டு போனாலும், உங்கள் வாழ்க்கையினாலே நீங்க செய்கிற பிரசங்கம் இலகுவல இவரால் மறக்கவே முடியாது. இதான் யோசிப்பட வாழ். தன் சகோதரோடு கூட இருந்தான், அவங்களோடு ஆடுமை தான். ஆனால் தன் சகோதரர்களுடைய பழக்க வழக்கங்கள், பாவ பழக்க வழக்கம் அவங்க பங்கு போடாதபடி தன்னை பாதுகாத்துக் கொண்டார். இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தார், பாவிகள் மத்தியிலே ஜீவித்தார், பாவிகளோடு போஜனம் பண்ணினார், ஆனால் பாவிகளுக்கு விலகினவராக இருந்தார். நாமும் இந்த உலகத்தில் வாழ்கிறோம், பாவிகள் மத்தியில் தான் ஜீவிக்கிறோம், அவங்களை விட்டு நாம் ஒதுங்க முடியாது. அதுக்காக நாம் அவருடைய பாவ கிரியைகளை நாம பங்குபட முடியாது. அங்கதான் நாம் வாழ்ந்து காட்டோனே, நான் தேவனுடைய பிள்ளை என்றதும், நாம் பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளை என்பதை அங்கு நாம் வாழ்ந்து காட்டும் பொழுதுதான் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம். நாம் ஏன்னா எத்தனை புத்தகங்களும் வாசித்திருக்க, அநேகர வாழ்க்கையை பார்த்து பாவிகள் மனம் திரும்புவதை பார்த்திருக்கிறேன். அருமையான தேவ ஜனமே, தேவ ஜனமே, நீ படிக்கிற வாலிப பிள்ளைகள் ஸ்கூல்ல படிக்கிற வாலிப பிள்ளைகள் ஸ்கூல்ல, ஒருவேளை உங்களுடைய கிளாஸ்ல அதிகமான பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத பிள்ளை இருக்கல, மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கல, அதுக்காக நீங்க அந்த வகுப்பு விட்டு ஒதுங்கி வாழ முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? நோ. அதுக்காக அவர்கள் மத்தியில் இருந்து அவர்களோட பாவக்கிரியங்களை நீங்க பங்கு பெற முடியுமோ? நோ. ஆகவே நாம் அங்கதான் இருக்கணும், ஆனா அங்க இருந்து கொண்டு நம்மை பாதுகாத்துக் கொள்ள கற்றுக்கொள்ளணும். வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், கேளு கேளு கேளு, நீ படிக்கிற ஸ்கூல்ல உண்ட வகுப்புல எல்லாருமே ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கலாம், நீ அதை விட்டு ஓட இல்லாது, ஆனால் அதன் மத்தியிலும் நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ தேவனுடைய பிள்ளை, நீ அவர்களுடைய பாவக்கிரியைகளில் பங்குபடக்கூடாது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க, வாலிய பிள்ளைகள் அங்கே அங்கே படிக்கிற வாலிய பிள்ளைகளோடு நீங்க பாவக்கிரியைகளிலே பங்குபட்டுக் கொண்டு கதைச்சு சிரிச்சு அவர்களுடைய காரியங்களை ஒவ்வொன்று பார்த்து, கூடாத படங்களை பார்த்து, கூடாத கதைகளை கதைச்சு, கூடாத காரியங்களை செஞ்சுட்டு சபையில வந்து இயேசப்பா தோத்திரம் சொல்லி ஆண்டவர் இயேசுவை ஏமாற்றக்கூடாது. கத்தர் நமக்கு விலம் தருவார், தாய் தப்பன் அதுக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிகள் மன்றார். கத்தரி சோதர் போட்டு நேரம் வரபடியா கருத்து. சோ சகோ கூட கூட இருந்தான், ஆனா அவருடைய பாவ காரிய கிரியைகளில் அவன் பங்கு வரும். இதை கவர்ந்த பல காரியங்கள் அவரை குறித்து படிக்க நமக்கு கண்ட்ரோல் பயந்துட்டாய். நன்றாய் கவனி. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புறேன், நல்லா கவனிங்க. யோசிப்பு 17 வயதுல ஆடு மேய்க்க வெளிக்கிட்டார். 17 வயதுல அவருடைய உபத்திரவம் ஆரம்பமாயிடுச்சு. 30 வயது வரைக்கும் அந்த உபத்திரவத்தின் பாதையில தான் கடந்து சென்றார். 30வது வயதுல தான் எகிப்து தேசத்தின் அதிபதியாக மாறினார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப நான் சுருக்கிறேன், என்ன கவனிங்க, என்னடா நன்றா கவனிங்க. 30 வயதுல எகிப்து தேசத்தின் அதிபதியாக வந்தார். மரிக்கும் போது எத்தனை வயது தெரியுமோ? 110 வயது. பரிசுத்தவா யோசேப்பின் மரணத்தோடு ஆதியாகமும் முடிவடைகிறது. முட்டுப்போர்கள் அவன் மறிக்கும் பொழுது 110 வயது. அப்ப நான் கணக்கு பார்த்தேன், 30 வயதுல எகிப்து தேசத்தின் அதிபதியாக மாறுகிறார், மறிக்கும் பொழுது 110 வயது. அப்படியான கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் பணியில் இருந்திருக்கிறான். என்ன கவனிங்க, 80 வருஷம் அரசாங்க உத்தியோகத்தில், அரசாங்கத்தின் மேன்மையான இடத்துல அதிபதியாக இருந்திருக்கிறான். 80 ஆண்டுகள் அரசாங்க பணியில இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில கரையில்லைங்க, அவருடைய வாழ்க்கையில குறையிலேங்க. எவ்வளவு பெரிய ஒரு மாதிரியான ஒரு முன்மாதிரியான வாழ்வு என்பதை யோசிப்போம். 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 80 வருஷம் அதிகாரம் இருந்தது, பவர் இருந்தது, வல்லமை இருந்தது, எல்லாம் அவருடைய கட்டுப்பாடு. பார்வை சொன்னா சிங்காசனத்துல மாத்திரம்தான் நான் ரொம்ப மட்டுமில்லா எல்லாம் எல்லாரும் அவனை தண்டனிட்டு பணியுங்க. அதை படிக்கும் பொழுது புல்லரிக்குதுயா. அரசால சிறைச்சால் இருந்து புறப்படுவாரு உண்டு என்று பிரசங்கில சொல்லப்பட்ட வசனம் யோசிப்படுவாள் நிறைவு. நிலவரையில இருந்து சிறைச்சால் என்று டைரக்டாக போறாரு எங்க? பார்வையோட அரண்மனைக்கு. இது எப்படி இருக்கு? கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் இந்த பாதையில் அவர் வெயிட் பண்ண வேண்டியிருந்தார். உபத்திரவங்கள் பாடுகள் மூலமாக கடந்து செல்ல வேண்டியிருந்தார். விளக்கல நேரம் என்ன கருமையான தேவ ஜனமே, நன்றா யோசிங்க, நன்றா யோசிங்க. 80 வருஷங்கள் மேன்மையான பதவியில் இருந்திருக்கார், தேசத்தின் அதிபதியாக இருந்திருக்கார், அரசாங்க உத்தியோகத்தனாக இருந்திருக்கார். அவன் அதுல உண்மையாக இருந்திருக்கார். அவனா பார்க்கும் பொழுது வாழ்க்கையில உத்தமம், ஊழியத்துல உண்மை. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். மத்த 25வது அதிகாரத்தில், 21வது வசனத்திலும், 23வது வசனத்திலும் இயேசு சொன்ன வார்த்தையில தெரியுமா? நல்லது, உத்தமமும், உண்மையும் உள்ள ஊழியக்காரன் உஜயமாட சந்தேசத்தில் பெறுவது. அப்படியானால் நான் அந்த வசனத்தை கொடுக்கிற வியாக்கியம் என்னவென்றால், வாழ்க்கையில உத்தமம், ஊழியத்துல உண்மை. நீ எனக்கு முன்பாக நடந்த உத்தமனாக இரு. அப்புறம் பார்த்து ஆண்டவர் சொன்னார் இல்லையா, 17வது அதிகாரத்தை நம்புறேன், ஆதி 17வது அதிகாரம் முதலாவது, எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாக இரு, வாழ்க்கையில உத்தமமாக இரு. அப்பொழுது தேவன் உன்னை குறித்த நோக்கத்தை நிறைவேற்றுவார். உன்னை குறித்து ஒரு அழைப்பு, உன்னில ஒரு அபிஷேகம் இருக்குமாக இருந்தால் கர்த்தர் உன்னை பயன்படுத்தி ஆவார். எந்த மனுஷனும் உன்னை தடை செய்ய முடியாது, எந்த மனுஷனும் உன்னை நிறுத்த முடியாது என்றால் உன் தேவன் சர்வ வல்லவர். நீர் அழைத்த அழைப்பு, தேவன் உன்னை அழைத்த அழைப்பும் அவருக்கு உன்னை குறித்த கிருபை பரங்களும் மாறவே மாறாது. ஆகவே நாம் எனக்கு அழைப்பு இருக்கின்ற மாமிசத்தில் நான் எதையும் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அழைத்தவர் உண்மை உள்ளவர் மட்டுமல்ல உயிரோடு இருக்கிறவர். ஏற்ற காலத்தில் அவர் சரியான செய்கொடி. ஆகவே அருமர் தேவ ஜனமே, அந்த கவனி எய்து தேசத்தின் அதிபதி 80 ஆண்டுகள் மிக பொறுப்பான ஒரு ஆராதனை உண்மையாக இருந்திருக்கேன். அவர் வாழ்க்கையிலே உத்தமமாக இருந்தார், ஊழியத்தில் உண்மையாக இருந்தார். நான் சொல்லுவேன், நம்ம எல்லாருக்கும் சில பொறுப்புகள் உண்டு, கடமைகள் உண்டு. அது ஊழிய பொறுப்பாக இருக்கலாம், குடும்ப பொறுப்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நமக்கு பொறுப்பு இருக்கிறது உண்மை. நீ சிந்திச்சு பாரு, நானும் யோசித்து பார்க்கிறேன். எனக்கு தேவனால் அருளப்பட்டிருக்கிற பொறுப்புல அல்லது ஊழியத்தில் நான் உண்மையா இருக்கிறேன், நான் சரியா ஒப்பு கொடுத்துருக்கேன் என்ன என் மனசாட்சி நான் கேட்கிறேன். அல்லது கொஞ்ச நாளைக்கு உற்சாகமாக செய்கிறது, கொஞ்ச நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுல கௌடி தயவுசி வாழ்க்கையில உத்தமம் ஊழியத்தில். ஆகவே ஒரு தகப்பனாக இருந்தா, நீ ஒரு தகப்பனாக இருந்தா உன் பிள்ளைகளை கொடுத்த ஒரு பொறுப்பு உனக்கு இருக்கிறது. நீ ஒரு தாயாக இருந்தா உன் பிள்ளைகளை கொடுத்த ஒரு பொறுப்பு உனக்கு இருக்கிறது. சபையில ஒரு ஊழியத்தில் உன் ஆண்டோர் வைத்திருந்தால் அதை குறிச்ச பொறுப்பு உனக்கு இருக்கிறது. பொறுப்பு இல்லாம நடந்துட முடியாது. உங்களுக்கு தெரியும், லூக்கா 16 அதிகாரத்தில் ஐசூரியவான் ஒருவனுக்கு ஒரு உக்குரானக்கார் இருந்தார். அவன் தன் ஆஸ்தியை அழித்து போடுறதுக்காக அழித்து போடுறதாக எஜமானுக்கு சொல்லப்பட்டது. அவன் கூப்பிடுவா கணக்கோப்பு, ஆஸ்தியை அழித்து போடுறதாக சொல்லப்பட்டு அவங்க கடலில் கொட்ட இல்லை, அல்லது நெருப்பு கொளுத்து மூட்டி கொளுத்த இல்லை. அவசியம் துஷ்பிரயோகம் செஞ்சிட்டான், மிஸ்யூஸ் பண்ணிட்டான், தன் பொறுப்பை மிஸ்யூஸ் பண்ணிட்டான். ஆகவே சங்கதி தெரிய வந்த போது ஒப்பு வீ கணக்கோப்பு வீ, தவை என்னுடையது அல்ல உன்னுடையது அல்ல. ஊழியம் தேவனால கொடுக்கப்பட்டிருக்கு, சபை தேவனுடையது, மந்தைகள் கர்த்தருடையது. ஆகவே தேவனாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிற பொறுப்புகள் ஊழியங்களிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், குடும்பத்தில் உண்மையுள்ளவர்கள். பிள்ளைகளுக்கு நான் சொல்வேன், கவனிங்க பெற்றோர், யூ ஆர் த மாடல் ஃபார் யுவர் சில்ட்ரன். நீங்க தான் அனுகிற பிள்ளைகளுக்கு மாதிரி என்பதை மறந்துடாது. நாளைக்கு உங்க பிள்ளைகளை திருத்த முடியாத அளவுக்கு போயிடாதே, உங்க பொறுப்பிலிருந்து விலகாதே. பிள்ளைகள் கர்த்தரால் வர சுதந்திரம், அவை பக்தி உள்ள பிள்ளைகளாக பரிசுத்த பிள்ளைகளாக வளர்த்தடுங்க. தேவ சித்தத்துக்கு பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. வீட்டில் கூட்டி வச்சு ஜெபம் பண்ணுங்க. முடிந்தால் வேதபாசத்தை அவளுக்கு சொல்லிக் கொடுங்க. தெரிய பெரிய போதராக இருக்கக்கூடிய அவசியம் இல்லை. எனக்கு இந்த எங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து பெரிய பிரச்சனை, மொழி பிரச்சனை, லாங்குவேஜ் பாரியர். ஆனால் என்ன செய்யறது, கத்தாவே பார்த்துக் கொள்ள முடியும். நமக்கு தெரிஞ்சது அருமான தேவட ஜனமே, நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. 80 ஆண்டுகள் பணியில் இருந்தாலும் உண்மையுள்ளவனாக இருந்திருக்க ஸ்தோத்திரம். நேரம் போ, அது மாத்திரம் இல்ல, ஒரு வசனத்தை படி சீக்கிரம். 39 அதிகாரத்தில் 39:20 படி. ஆதியா 39:20.
யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான்.
சரி, கண்ட கவனிங்க. இப்ப போத்திபார் ராஜாவின் கட்டளையின்படி யோசேப்பு சிறையில பிடிச்சு போட்டாச்சு. வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க, கிட்டத்தட்ட 2 வருஷம் அந்த நிலவரை சிறைச்சாலையில் அவன் இருந்திருக்கான். இதுல நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், சிறைச்சாலையிலே அவன் போடப்படுறதுக்கு அவன் செய்த குற்றம் என்ன? அவன் செய்த குற்றம் என்னவென்றால், பரிசுத்தமாக வாழ்ந்தபடியால் தேவனுக்கு பயந்திருந்தபடியால சிறைச்சாலையில் தள்ளப்பட்டிருக்கான். என்ன, போத்திபாருடைய மனைவியிட பாவ காரியத்தில் அவன் பங்கு போட்டிருந்தால் அவன் அங்கு சிறைச்சாலைக்கு போயிருக்க மாட்டான். ஆனா அந்த பாவத்துக்கு தன்னை விலக்கி பரிசுத்தமாய் தன்னை பாதுகாத்து கொண்டபடியால் பரிசுத்தமாக வாழ்ந்ததுக்கு பரிசு சிறைச்சாலையா? உண்மைதான், கேள்வி வருகிறதுதான். பரிசுத்தமான வாழ்வுக்கு உலகம் கொடுக்கிற பரிசு சிறைச்சாலையா? எஸ். ஆனா ஒன்றை விளையாடுங்க, ஒன்றை விளையாடுங்க, உலகம் கொடுக்கிற பரிசுதான் சிறைச்சாலை, ஆனா உன்னதமான தேவன் எடுக்கிற பரிசோ உயர்ந்த உன்னதமான நிலை என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. சிறையில பிடித்து போட்டார்கள் உண்மைதான், ஆனா தேவனோ அவருடைய கூட இருந்து அவன் தலை உயர்த்தினான். அந்த தேவன் இன்றைக்கும் இருக்க, he will never change, yesterday, today and ever and forever. We have an unchangeable God. தண்டகவடி நான் சொல்ல வர காரியம் என்றால், செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறான். இதை குறித்து விளக்கலாம். தண்டகவடிங்க, செய்யாத குற்றத்துக்காக தண்டனை அனுபவிச்சாலும் அவன் தேவன் மேலே வைத்திருந்த விசுவாசத்தை விட்டு விலகல. ஒன்று. இரண்டாவது, செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவித்தாலும் முறுமுறுக்கல், தேவனை நோக்கி கேள்வி கேட்கல, கத்தர் மேல இருந்த பற்று பாசம் விலகி. என்ன பரிசுத்தவானப்பா, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு ஏன் வரக்கூடாது கேட்கிறேன். ஏகம் போன்ற இத்தனை தரதான சாட்சியை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் அல்லது ஏதாவது ஒன்று நடந்து விட்டால், பக்தியாக வாழ்ந்தேன், பரிசுத்தமாக வாழ்ந்தேன், உத்தமாக ஜீவித்தேன், எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை. எவிக்கிறத நிறுத்து, வேதம் வாசிக்கிறத குறை, பரிசுத்தவாங்க அக்கியத்தை கொஞ்சம் ஷார்ட் கட் பண்ணு, ஆராதனைக்கு பொறுத்த நிறுத்து, வேண்டுமென ஊழியத்தையும் கொஞ்சம் காலத்துக்கு வீடு. சரிப்பட்டு வந்த எல்லாம் சரிப்பட்டு வந்த பிற்பாடு திரும்ப பண்ண இப்படி பலபர நான் பார்க்கிறேன். அருமையான தேவோட பிள்ளைகளை செய்யாத குற்றத்துக்காக தண்டறிவீங்க. இப்ப நான் இதுல இருந்து கற்றுக்கொள்றதும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புறதும் என்னென்றால், நன்றாக கவனிங்க. செய்யாத ஒரு குற்றத்துக்காக உன்னை மற்றவர்கள் குற்றம் சாட்டும் பொழுது உன்னுடைய ரியாக்ஷன் என்ன? நாம் ஆவிக்குரியவர்கள் தானா? நாம் தேவோட பிள்ளைகள் தானா? நாம தேவ ஆவியினால் நடத்தப்படுறவர்கள் தானா? கவனிங்க, கவனி. நான் செய்யாத ஒரு குற்றத்திற்காக தண்டிக்கப்படுகிற வையுங்களே, அப்பொழுது என் ரியாக்ஷன் நான் என்ன விதத்துல ரியாக்ட் பண்றேன்? நான் சொல்லாத ஒன்றை சொல்லி பரப்பி விடுறார்கள், கேட்க வேதனையாக இருக்கிறது, அப்பொழுது என் ரியாக்ஷன் என்ன? நான் செய்யாத ஒரு காரியத்தை செஞ்சதாக சபை முழுக்க பரப்பி விட்டுருக்கலா, அப்பொழுது என் ரியாக்ஷன் என்ன? இங்கதான் நாம யோசிப்பிட்டு வந்து கற்றுக்கொள்ளலாம். செய்யாத குற்றத்துக்காக சிறையில அடைக்கப்பட்டிருந்தால் தன் சகோதரரை கூட அவன் குற்றம் சாட்டையில, போத்திவார கூட குற்றம் சாட்டையில, தேவனை நோக்கி கேள்வி கேட்கவும் இல்லை, முறுமுறுக்கவும் இல்லை, முரட்டாட்டவும் இல்லை. See the divine nature. It is a challenge for everybody who wants to follow Jesus Christ truly. எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது உன்னையே நீ அளந்து கொள். நீ சொல்லாததை சொல்லதென்று மற்றவர்கள் சொல்லும் பொழுது, நீ செய்யாத ஒன்றை செய்ததென்று மற்றவர்களால் நீ தூட்டப்படும் பொழுது, அல்லது தவறான விதத்தில் குற்றப்படுத்தப்படும் பொழுது, அல்லது மற்றவர்களால் நீ தவறாக புரிந்து கொள்ளப்படும் பொழுது நீ எப்படி ரியாக்ட் பண்றாய்? தேவா, அங்கேதான் நீ தேவோட ஜனமா, தேவோட பிள்ளையா, தேவாவை நடத்தப்படுறமா, அல்லது தேவ சாயல் நம்மளை காணப்பேன்? எனக்கு சேர்த்துதான் பிரசனம். அதற்கு முன்பாக நான் உள்ளபடி சொல்லுவேன், தேவனுக்கு முகமையா ரவுடைய பாதையில நான் செய்யாத எத்தனையோ சில காரியங்களை செய்த என்று சொன்னபோது தவறாக கதை போய் எந்த வரைக்கும் நான் அவங்களை போய் ஏன் இப்படி கதைச்சாண்டு கேட்டதுக்குள்ள இனிமேல் நான் கேட்க போறதுங்க. என்னை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறாரு, நான் அவருக்கு கணக்கு போகிறேன். என்னுடைய இந்த செய்தியின் சாராம்சமும் அதான், நம்முடைய வாழ்க்கை யோசிப்பை போல தேவனுக்கு பிரியமான பரிசுத்த ஜீவ பலியாக இருக்கு. ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாக கடந்து போன முதலே சொல்லிட்டேன். நீ என்ன எவ்வளவு காலத்துக்கு உயிரோடு இருக்க போற? நான் என்ன உங்கள காலத்துக்கு உயிரோடுக்க போறேன். ஆனா தேவனால எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே வாழ், என் மாமிசத்தப்படி நான் வாழ்ந்து கண்ணை முறக்கூடாது, கண்ணை முறும் பொழுது என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்தக்கூடாது. என்னோட வாழ்க்கையில என்னோட வாழ்க்கையை பெரும் பகுதியை நான் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுத்து வாழ்ந்து நான் கடந்து வந்த ஓடிய பாதைகள் கடினமான விட்ட கடிகள் ஏறான என்னை உண்மைப்படி மிகப்படுத்தாமல் கத்தரிக்குள்ள சொல்லுவேன். அவர்களை நான் விவரிக்கவும் பெறுவேன். ஆனால் கொண்டு கொடுத்த தாலாபதிகாரம் 5 சொல்றபடி, அவர் வரும்பொழுது, அவர் வரும்பொழுது அவனு கூடிய புகழ்ச்சி வழியா வருவார். ஒரு நாள் நாம் எல்லாம் எப்படி வாழ்ந்தோ, எப்படி ஊழியம் செய்தோ, எதெல்லாம் ஒரு நாளைக்கு வருவார். மறவாது, மரமே மறவாது. அருமர் தேவ ஜனமே, இந்த விளை கொள்ளுங்க, நாம் செய்யாத ஒன்றை செய்யும் பொழுது, சொல்லாத ஒன்றை சொல்லும் பொழுது. ரோபர் 12 வசனத்தை பார்க்கும் பொழுது, உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்க. இந்த வசனத்துக்கு யோசேப்பு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. ரோமர் 8:28 வாசிக்கும் பொழுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவள் தேவனிடத்தில் அன்பு உள்ளவளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்ற வசனத்துக்கும் யோசேப்பு ஒரு எடுத்துக்காட்டு. பட் பியூட்டிஃபுல் மேன் ஆஃப் காட் இன் அவர் டெஸ்டமென்ட் இஸ் a real challenge for me and everybody who wants to satisfy God. ஒரு காரியத்தை சுருக்கமா சொல்லி முடிச்சிருக்கிறீங்களா? உண்மையா எனக்கு உங்களுடைய நேரத்துக்கு அதிகரிக்க விருப்பமே இல்லை. என் உண்மையை சொல்றேன், ஒரு குறிப்பை சொல்லிட முடியும். ஆதியா 41:45 சீக்கிரம் படிக்கிறேன். 41:45
மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாத்தான் பன்னியா என்கிற பெயரை இட்டு ஓர் பட்டணத்து ஆசாரனாகிய போத்திபாரின் குமாரத்தியாக ஆஸ்னாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டார்.
பாருங்க, பார்வோன் தன்னுடைய மனைவியின் சகோதரி ஆஸ்னாத் என்பவளை யோசேப்புக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தான். அவருடைய குடும்ப வாழ்க்கையை குறித்து யோசித்து பார்த்தேன். என்ன அருமையான தேவோட மச்சனவா, தனிப்படியா சொல்லிடுவ. தகப்பனுக்கு 4, ரூபன் செல் கொண்டோல் இல்ல, யூதாட வாழ்க்கையும் இந்த லைன்ல சரின்னு சொல்றதுக்கு இல்ல. ஆனா யோசிப், ஒரே மனைவியோட புருஷன். ஆ, யோசித்து பார்த்தேன். வேதமே சொல்றது, சௌந்தரியம் உள்ள முகமும் அழகான கண்கள். ஹி வாஸ் வெரி ஹேண்ட்சம் பாய். 10 கன்னிப்பெண் கட்டத்திலே கரட்டையும் கத்தியையும் கொடுத்த கையை வெட்டி கொள்ற அளவுக்கு இவர் சோ ஹேண்ட்சம். வேதமே சொல்லு. இது மாத்திரம் இல்ல, பவர் இருந்தது, உயர்ந்த ஸ்தானம் நினைச்சிருந்தா விரும்பிருந்தா பலதை அவன் கண்டிருக்கல. அதான் ப்ரூஃப். இந்த காரியத்தில் தன் தகப்பனை கூட அவன் ஃபாலோ பண்ண, கடைசி வரைக்கும் ஒரே மனைவியுடைய புருஷனாக வாழ்ந்திருக்கான். அருமையான தேவ ஜனமே, இது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு. இன்றைக்கு இந்த தேசத்தில் நடக்கிற காரியங்களை நாம் அறிவோம். இந்த ரட்சிக்கப்படாதவர்களுடைய காரியங்கள் தேவ பிள்ளைகளுக்குள்ளேயும் பரவுறதை கேள்விப்படும் பொழுது இன்றைக்கு வேதனையா இருக்கு. அது கோடு வரைக்கும் போகுது, விளக்க விரும்பல. கவனமா இருக்கு. ஒரே மனைவியுடைய புருஷன், ஒரே புருஷனுடைய மனைவி. திஸ் இஸ் பைபிளிக்கல். நாம நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்துக்கிட்ட வாழணும். யோசேப்பு வாழ்ந்த வாழ்க்கை தான் அவன் தன் சகோதரர்களை விசேஷித்தவர் என்று தகப்பனால் சொல்லப்பட்டிருக்கு. என் செய்தியின் சாராம்சம் கொண்டே ஒன்றுதான், யோசேப்பை போல நாமும் தேவனுக்கு பிரியமாக வாழணும். நடிகர் சொல்றது இல்லையா, காட் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மை லைஃப் தேன் மை மினிஸ்டர். என்னுடைய ஊழியத்தில் பார்க்க என்னுடைய வாழ்க்கையில தேவன் பிரியமாக இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். ஆகவே அருமையான தேவஜனமே, வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக நேராக்க. காலம் கிட்ட வீணாக்க, உனக்கு ஒரு முடிவு இருக்கு, அது தேவ கரத்தில் இருக்கு. வாழ்க்கையோடு விளையாடாது, இஷ்டம் போல ஜீவிக்காத, பாபத்துக்கு பரிசுத்த குளிச்சலுக்கு இடம் கொடுக்காது. யோசேப்பை கவனித்து பார், தன் சகோதரர்களை விசேஷித்தான். கனிதரும் செடி என்று தேவனால அழைக்கப்பட்டான். அப்படிப்பட்ட ஒரு நன்மையான, ஒரு மேன்மையான, ஒரு கருவியான வாழ்வை கர்த்தர் நமக்கு கருவியா தந்தடுவார். சோதர் சால்வல் ஸ்டாண்ட் அப், எல்லாரும் என்ன பண்ணுங்க.